ரூபத்தை சொன்னோம், ரூபத்தை சொன்னா மட்டும் பத்தாது, அதுக்கு குணம் சொல்ல வேண்டும். அதாவது அதுக்கு சிறப்பான விசேஷமாக இருக்கப்பட்ட தன்மைகளை சொல்ல வேண்டும். அதுதான் குணம். நாம ரூப குணங்களை சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் அது தலையில போய் உட்காரும், இது நம்முடைய மனசுல பதியும். ஒண்ணுமே தெரியல, பரபிரம்மம் வாசித்து காணனாதது, பூஜித்து கூடனாதது, வாய் விட்டு பேசணாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாக்கலையா, நம்ம வாசிக்க முடியாது, அதான் படிச்சு தெரிஞ்சுக்க முடியாது, வாசித்து காணனாதது, பூஜித்து கூடனாதது, பேச முடியாது, சொல்ல முடியாது, நிர்விகாரம், நிர்குணம், பரபிரம்மம், நிஷ்கலம், இப்படின்னா வேதாந்தம் சொல்லணும். ஆச்சுப்பா, நிர்விகாரம், நிஷ்களங்கம், நிர்குணம், எல்லாம் ரஹிதமாக, பேத ரஹிதமாக இருக்கப்பட்டது வேதாந்தம். இப்படியே சொன்ன கடவுள்னா என்ன, அந்த பரம்பொருள்னா என்ன, பரபிரம்மம்னா என்ன, எல்லாம் இது கிடையாது இது கிடையாது அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வரும். முதல்ல அதுக்கு ஒரு பெயர் கொடுக்கிறார்கள், அதற்கு ஒரு பெயர் கொடுக்கிறார்கள். பெயர் எதுக்காக, நாம் அறிந்து கொள்வதற்காக. அது முக்கியமான விஷயம், நாம் அறிந்து கொள்வதற்காக. இப்படி ஒரு விஷயம் இருக்குது, கைலையங்கிரின்னு ஒரு இடம் இருக்கு, காய்கறி கடைன்னு ஒரு இடம் இருக்கு, பசுமாடுங்கிற ஒரு பொருள் இருக்கிறது என்று இந்த உதாரணங்கள் எல்லாம் பார்த்தமே. முதல்ல பெயர் தெரிய வேண்டும், நல்லா கவனிச்சுங்க, முதல்ல பெயர் தெரிய வேண்டும். பெயர் இல்லாமல் அடுத்த விஷயத்துக்கு போக முடியாது. முதல்ல ரூபம் தெரிஞ்சாதான், நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தான், தூணுன்னு ஒண்ணு இருக்கு, தூணுக்கு பேர் கிடையாது, ஏதோ ஒண்ணு முன்னாடி இருக்கு, ஏதோ ஒண்ணு முன்னாடி இருக்குன்னா அது என்ன, தூணு இருக்கா, கம்பம் இருக்கா, ஸ்தம்பம், தூணு இருக்கிறதா, விளக்கு இருக்கிறதா, மனுஷன் இருக்கிறானா. சில மனுஷங்க தூணு மாதிரி இருப்பான், அது அடுத்த விஷயம். நம்ம நகர சொன்னாலும் சில பேர் நகரவே மாட்டான், ஏன்னா மாடு மாதிரி நிக்கிறியே, கம்பம் மாதிரி நிக்கிறியே அப்படின்னு சொல்லுவோம். இப்போ தூணுக்கு தூணுன்னு பேரு, சில பேர் மனுஷனுக்கும் தூணுன்னு பேரு, அல்லது தூணுக்கு மனுஷன் பேர் வச்சாலும் வச்சிடலாம், அது அடுத்தது. இப்ப தூணுக்கு தூணுன்னு பேர் எடுக்கணுமா இல்லையா, இல்லன்னா உருவம் மட்டும் பார்த்து பிரயோஜனம் இல்லை. முதல்ல நாமம், அடுத்தது ரூபம், ரூபத்துக்கு அடுத்ததாக குணங்கள் தெரிய வேண்டும். அதுக்கு என்னன்னு, ஏன்னா முன்னாடி நிக்கிறதெல்லாம் பசுமாடும் தூணாயிடும் இல்ல. முதல்ல நம்ம முதல்ல இருக்கக்கூடிய உதாரணத்தை எடுத்துக்கொண்டா, நாய்க்கும் நாலு காலு, பசுமாடுக்கும் நாலு காலு, குதிரைக்கும் நாலு காலு, இப்ப எல்லாமே ரூபத்தை நாலு காலு இருக்குன்னு சொல்லிட்டா அது எல்லாமே ஒரே பொருள் ஆகிடும், ஒரே நாமத்துல வந்து சேர்ந்துடும், கிடையாது. அதுக்கு ஒரு குணம் கற்பிக்க வேண்டும், நாய் இப்படிப்பட்ட குணமுடையது, பசுமாடு இப்படிப்பட்ட குணமுடையது, குதிரை இப்படிப்பட்ட குணமுடையது என்று அந்த ஒவ்வொரு பொருளுக்கும் நம்ம ஒரு குணத்தை கொடுக்கிறோம். இறைவன் குணரகிதனாக, நாமரகிதனாக, ரூபரகிதனாக, அதாவது இல்லாதவனாக, நாமங்கள் இல்லாதவனாக, ரூபங்கள் இல்லாதவனாக, குணங்கள் இல்லாதவனாக அவன் மேலே இருக்கிறான், பரம்பொருளாக இருக்கிறான், ஒண்ணுமே கிடையாது, பரபிரம்மமாக இருக்கிறது. ஓருருவம் ஒரு நாமம் ஒன்றும் இல்லாருக்கு, மணிக்கு வாசக ரொம்ப அழகா சொன்னார், ஒன்றுமே கிடையாது அவனுக்கு, ஓருருவம் ஓர் நாமம். இதுல இன்னொன்னு உண்டு, சைவ சித்தாந்தத்துக்கும் அத்வைதத்துக்கும் வித்தியாசம் சொல்லணும் சொல்கிறேன். அவன் குணமே இல்லாதவன் சொல்லல, தயவு செய்து கவனிக்க வேண்டும். அத்வைதம் சொல்லும் பொழுது அவனுக்கு குணமே கிடையாது, நிர்குணன், நாமரகிதன், குணரகிதன் அப்படின்னு கிடையாது. இங்கே சொல்லும் பொழுது ஒரு உருவம் ஒரு நாமம் தான் கிடையாது, அவனுக்கு ஒரு குணம் சொல்ல முடியாது, அவன் எல்லா குணமும் அவனாக இருக்கிறான், எல்லா ரூபமும் அவனாக இருக்கிறான், அவனுக்கு ஒரு குணம் கிடையாது, அவனுக்கு எல்லா குணங்களும் உண்டு. குணபூர்த்தி உடையவன் சிவபெருமான், இது முக்கியமா, சர்வேஸ்வரனாக இருக்கப்பட்டவன். கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும், தயவு பண்ணி புரிந்து கொள்ளுங்கள், கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். குணமே இல்லாதவன் சொல்லல, அந்த அவற்றை தாண்டினவன், எல்லா குணத்தையும் தாண்டினவன், எல்லா குணங்களுக்கும் அப்பாற்பட்டவன், குணங்கள் எல்லாம் இடத்துல இருக்கிறது, எல்லாவற்றையும் தாண்டியவனாகவும் இருக்கின்றான். உருவன்று அருவன்று, உலகன்று இல்லதன்று, மறுவன்று மலரன்று, மணி என்று ஒளி என்று, இப்படிதான் எல்லாம் இருக்கக்கூடியவன். இதுவும் இல்லை அதுவும் இல்லை, ஏன் சார், உருவமும் கிடையாது அருவமும் கிடையாது. அது அருணகிரிநாதர் என்னிடத்துல சொல்லுவார், உருவோடு அருவு அது என்று சொல்லுவார். உருவாய் அருவாய், உளதாய் இளதாய், மறுவாய் மலராய், மணியாய் ஒளியாய், இவன் எல்லாமாக இருக்கின்றான், ரெண்டுமாகவும் இருக்கிறான் இவன். இது ரெண்டுமே கிடையாதுன்னு சொல்லல, அத்வைதம் சொல்லக்கூடியது அப்படி இருக்கும் கிடையாது, இங்க அந்த சித்தாந்தம் அதை சொல்லல, ரெண்டுமாக இருக்கான், உருவாகவும் இருக்கிறான் அருவாகவும் இருக்கிறான். அதனால்தான் ஓருருவம் ஒரு நாமம் ஒன்றும் இல்லா இருக்கு, மணிக்கு வாசகர் சொல்ல முடியாது, ஒரு உருவம் கிடையாது ஒரு நாமம் கிடையாது, ஏன், பிரபஞ்சமாகவே அவன் இருக்கிறான், எல்லாமாகவே அவன் இருக்கிறான், இந்த உயிர்களாக அவன் இருக்கிறான், தன்னிடத்தில் இருந்து உயிர்களை கொடுத்து இருக்கிறான். இப்போ நம்ம பார்த்த விஷயம் என்ன, இறைவன் பிரபஞ்சமாக ஆனான், ரைட், ஒரு விஷயம். இரண்டாவது, இவனை அடைய வேண்டும் என்றால் என்ன தெரியணும், முதல்ல முதல்ல நாமம் தெரிய வேண்டும், அடுத்தது ரூபம் தெரிய வேண்டும், அடுத்தது குணம் தெரிய வேண்டும். குணத்தை தெரிஞ்சு அல்லது ரூபத்தை தெரிந்து நாமம் பின்னாடி தெரிந்து கொள்வது கஷ்டமான காரியம், அதாவது பெயர் பின்னாடி தெரிந்து கொள்வது கஷ்டம். முதல்ல ஒரு பெயர் தெரிய வேண்டும், அதற்கு பிறகு அதனுடைய ரூபம், அதற்கு பிறகு அதனுடைய குணங்கள். சரிங்களா? ஒரு கோர்வை இருக்கிறதா? சரி, இப்போ இறைவனை அடைய வேண்டும் என்று சொன்னாலும் இதே போலத்தான். ஓருருவம் ஒரு நாமம் ஒன்றுமில்லாருக்கு ஆயிரம் திருநாமம் பாடி நாம் தெள்ளேனம் கொட்டாமோ என்று மணிவாசகர் சொல்வார். அடுத்தது என்ன? ஆயிரம் திருநாமம் பாடி ஒவ்வொருவருடைய ருச்சிக்கு தகுந்தபடியாக, ருச்சி பேதங்களுக்கு தகுந்தபடியாக, எனக்கு ஒரு ருச்சி, இன்னொருத்தருக்கு உங்களுக்கு ஒரு ருச்சி, இன்னொருத்தருக்கு ஒரு ருச்சி, ஒவ்வொருவருடைய ருச்சியும் வித்தியாசப்பட்டிருக்கின்றது, பின்னப்பட்டிருக்கின்றோம். நாம இறைவன் அந்த உயிர், பத்தியாக இருக்கப்பட்ட இறைவன், பசுக்களாக ஜீவாத்மங்களாக இருக்கப்பட்ட நாம், நாம பின்னப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குணங்கள், சில பேருக்கு சத்துவகுணம் கம்மியா இருக்கும், சில பேருக்கு சத்துவகுணம் ஜாஸ்தியா இருக்கும், சில பேருக்கு ரஜோகுணம் ஜாஸ்தியா இருக்கும். இந்த சத்துவ ரஜ தமோ குணங்கள் இருக்கின்றது. இந்த முக்குணங்களின் காரணத்தினாலே கர்மம் ஆணவம், கர்மம் மாயை என்று சொல்லக்கூடிய மூன்று விதமான தன்மைகளின் காரணத்தினாலே பலவிதமான இந்த பெர்முடேஷன் காம்பினேஷன் என்று சொல்லுவார்கள் இல்லையா, அது மாதிரி பலவிதமான இதனுடைய வித்தியாசத்தினாலே சில பேருக்கு இது கொஞ்சம், அது தூக்கல். இப்போ ஸ்வீட்டுன்னா என்ன? பெரிய ஸ்வீட்டு எல்லாம் ஒரே கிழது தான், மைதா மாவை போட்டு கிளறி அதுல கொஞ்சம் ஜீனியை போட்டு நெய்யோ எதையாவது விட்டு கிளறினா இது ஒன்றும் ஒவ்வொரு விதம். அது வந்து கொஞ்சம் ஜீனியை தூக்க போட்டால் எப்படி இருக்கும்? இதுல இன்னொரு அதை வந்து ரவுண்டா பண்ணா எப்படி இருக்கும், ஸ்கொயரா பண்ணா எப்படி இருக்கும், கட் பண்ணி எடுத்தா எப்படி இருக்கும், இல்ல லிக்யூட் மாதிரி கொடுத்தா? இதுதான் வித்தியாசம். பேரு நம்ம 1008 பேர் வைக்கிறோம், எல்லாம் ஒண்ணுதானே? எல்லாம் பெங்கால் ஸ்வீட் எல்லாம் பாத்தீங்கன்னா கலர் கலரா இருக்கும், எல்லாம் ஒரே கிழது தானே, எல்லாம் ஒரே விஷயம் தானே? அதை பலவிதமான ரூபங்களிலே கொடுக்கிறோம், எல்லாம் ஒண்ணுதான், பலவிதமான ரூபங்களிலே கொண்டு வந்து கொடுக்கிறோம். இதே ரொம்ப அழகா ராமகிருஷ்ணர் ஒரு குட்டியா சொல்லுவார். இந்த மார்க்கெட்ல என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் ஒரு ஹோல்சேல் காரன்ட்டு தான் வாங்கிட்டு வருவாங்க, கத்திரிக்காய் வாழைக்காய் தான் வாங்கிட்டு வருவான். அவன் என்ன பண்ணுவான், சின்ன சின்ன இதெல்லாம் வச்சிருப்பான். நாம போனோம்னா அவன் சொல்லுவான், இந்த கத்திரிக்காய் தான் உயர்ந்ததும்மா, இதுதான் உயர்ந்தது, இதுதான் மத்த அதெல்லாம் அதை விட இது நல்லா இருக்கு. ஏன்? எல்லாரும் ஒரு ஆள்கிட்ட தான் வாங்கிட்டு வந்துருக்காங்க. கத்திரிக்காய் ஒரே ஹோல்சேல்காரன், ஒரே தோட்டத்துல இருந்து விளைந்ததுதான். ரொம்ப அழகா ராமகிருஷ்ணர் ஒரு உதாரணத்துல சொல்லுவார், எல்லாரும் என்னுடைய தெய்வம் உயர்ந்தது, என்னுடைய தெய்வம் என்று உயர்ந்தது என்று அடித்துக் கொள்ளுகிறார்களே, எல்லாம் ஒரே பரம்பரை தான், எல்லாம் ஒன்றுதான், அது வந்து நாமரூபத்தினாலே வித்தியாசப்பட்டிருக்கிறது என்று சொல்லுவார். அது மாதிரி இறைவனை அடைய வேண்டும்னா அவரவர்களுடைய பேதங்களுக்கு தகுந்தபடியாக, என்ன பேதங்கள்? முக்குண பேதங்கள், சத்துவ ரஜோ தமோ குணங்களுக்கு தகுந்தபடியான பேதங்கள். ஆணவம் கர்மம் மாயை என்று சொல்லுவார்கள் சகலாகலர் பிளையாகலர், இந்த சகலர் பிளையாகலர் நிஷ்கலர் என்று சொல்ல முடியாது. இந்த மூன்று விதமான தன்மை, யாருக்கு இந்த மூன்று குணங்களுமே இருக்கிறதோ, ஆணவம் கர்மம் மாயை இருக்கிறதோ, இதுல எது தூக்கலா இருக்கும், எது கம்மியா இருக்கும், சில பேருக்கு கர்மம் மாய ஆணவமும் கர்மம் மாத்திரம் இருக்கும், சில பேருக்கு ஆணவம் மாயை மாத்திரம் இருக்கிறது, சில பேருக்கு இது தூக்கல் இது கம்மி, இப்படி இந்த பெர்முடேஷன் காம்பினேஷன்ல எப்படி இருக்கிறார்களோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணவேதங்களினாலே, இந்த பேதங்களினாலே ருச்சி பேதங்கள் ஏற்படுகின்றன. ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று தேவையாக, ஒவ்வொன்று தேவையாக இருக்கிறது. இப்போ இறைவன் எல்லாரையும் தன்னிடத்திலே, எல்லா உயிர்களையும் தன்னிடத்திலே சேர்த்துக் கொள்ள வேண்டும். நான் இப்படித்தான் இருப்பேன்னு ஒரு கடவுள் உலகத்துல இருக்க முடியாது, சாத்தியம் இல்லை, சாத்தியமே இல்லை. யார் எந்த மதத்தினர் சொன்னாலும் சரி, இது நடக்க முடியாத காரியம். நீங்க இந்து மதம் முட்டாளங்கள் மதம் அல்ல, இந்து மதம் மாதிரி ஒரு அறிவான மதம் வேற எதுவுமே, ஞானமான மதம் இருக்க முடியாது. பல பேர் பிற மதஸ்தினர் மதாந்தரதினர் தான் என்ன நினைக்கிறார்கள், ஒரே கடவுள் என்று, சாத்தியமே கிடையாது. அப்படி ஆரம்பிக்கப்பட்டதெல்லாம் தீங்கலாகியதெல்லாம் தோர்த்து போனது. காரணம் என்னன்னா, மனிதர்கள் வேறுபட்டவர்கள், மனிதருடைய குணங்கள் வேறுபட்டவை, மனிதருடைய ருச்சிகள் வேறுபட்டவை. வேறுபட்டவையாக இருக்கும் பொழுது மனிதனுக்கு தகுந்தபடியாக இறைவனுடைய நாமரூப குணங்களும் வேறுபட்டதாகத்தான் இருக்க முடியுமே தவிர ஒன்றாக இருக்க முடியாது. அதான் முக்கியமான விஷயம், ஒன்றாக இருக்க முடியாது, சாத்தியமே கிடையாது. இப்போ இறைவன் நமக்காக வருகிறான், அவனுக்காக ஒண்ணும் கிடையாது. அவனுக்கு 100 பேர் வச்சிருந்தானா, 1000 பேர் இருந்தானா, பேரே இல்லாம இருந்தானே, அவனுக்கு ஒண்ணு பிரயோஜனம் இல்லை. எனக்கு தேவை, எனக்கு இது என்ன, நான் கைலேங்கிரிக்கு போகணும், போகணுங்கிறதுக்காக கைலேங்கிரிங்கிற பேரு, இது இப்படி இருக்கும், அப்படி போனா என்ன நடக்கும், எப்படி போகணும், எனக்கு இந்த 4 விஷயம் சொல்றதுக்காகத்தான் பேரை அவன் ஏற்றுக்கொண்டான். இத ரொம்ப கந்தபுராணத்தில் சொல்லுவார், உருவோடு தொழில் பெயர் ஒன்றும் இன்றியே, உருவும் கிடையாது, தொழிலும் கிடையாது, பெயரும் கிடையாது. இதைத்தான் நாம ரூப குணம்னு சொன்னோம் இல்லையா, அதை மூணையும் இப்படியே திருப்பி சொல்லுகிறார். ரூபங்கிறது உருவு, குணம் அல்லது அவன் செய்யக்கூடிய தொழில் பெயர் என்பது நாமம். ஒன்றும் இல்லாத அவன் பரவிய நீ அவை பறித்து நிற்பது, பறிந்து நிற்பது, அது உருவையும் தொழிலையும் பெயரையும் ஏற்றுக்கொண்டு நிற்கக்கூடிய காரணம் என்னன்னா, விரவிய உயிர்க்கெல்லாம் வீடு தந்திடும் கருணையதே அலால் கருமம் யாவதே. இந்த பசுக்களான ஜீவாத்மாக்களுக்கெல்லாம் மோட்சத்தை தர வேண்டும் என்பதற்காகத்தான் நீ நாம ரூப குணங்களோடு இருக்கிறாய் என்று உற்பத்தி காண்டத்தில் சொல்லப்படும். தன்னை நேரிலா பரம்பொருள் தனி உரு கொண்டது என்ன காரணம் என்றியேல், ஐந்தொழில் எற்றி முன்னை ஆறுயிர் பாசங்கள் முழுவதும் அகற்றி பின்னை வீடு பேர் அருளுவான் நினைந்த பேர் அருளே என்று இதையே இன்னொரு இடத்திலையும் கச்சியப்பர் பாடுவார். இவன் எதுக்காக பரம்பொருள் தன்னை நேரிலா பரம்பொருள் அநாதி மத்தியாந்த ரஹிதனாக இருக்கப்பட்ட அந்த இறைவன் எதுக்காக ஒரு ரூபத்தை ஏற்றுக்கொண்டான், எதுக்காக ஒரு நாமத்தை ஏற்றுக்கொண்டான், எதுக்காக ஒரு தொழிலை ஐந்தொழில்களை ஏற்றுக்கொண்டான் என்று சொன்னால், நமக்காக முன்னை ஆறுயிர் பாசங்கள் முழுவதும் அகற்றி பின்னை வீடு பேறு அருளுவான் நினைந்த பேர் அருளே. தன்னுடைய கருணையின் காரணத்தினாலே அம்பிகை சொல்லும்போது சொல்ல அவ்வியாஜ கருணாமூர்த்திக்கு காரணமில்லாத கருணை, இவன் இப்படி பண்ணா இது கிடையாது, காரணமே இல்லாத கருணையோடு இருக்கப்பட்டவன், அந்த கருணையே தன்னுடைய வடிவாக இருக்கப்பட்டவன். அந்த பரம்பொருள் நாமத்தை ஏற்றுக்கொண்டான், ரூபத்தை ஏற்றுக்கொண்டான், தொழில் முதலிய குணங்களை ஏற்றுக்கொண்டான். இப்ப இதெல்லாம் ஏன் சொல்றேன்னு கேட்கலாம். இறைவனை அடைய வேண்டும் என்றால் முதல் முதல்ல இறைவனுடைய நாமங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் சின்ன வயசுலயே என்ன சொல்லுவார்கள், தும்மினாலும் சிவசிவான சொல்லு. இந்த நாமத்துக்கு இருக்கக்கூடிய பெருமை அது என்னமோ தெரியல, கொஞ்சம் சைவத்தில் இது குறைவாகத்தான் இருக்கிறது. வைஷ்ணவ சித்தாந்தம் பார்க்கும் பொழுது பெங்கால் இது மாதிரி இருக்கக்கூடிய இடங்களாகட்டும் அல்லது இந்த கும்பகோணத்து பக்கத்தில் இந்த நாம சித்தாந்தங்களாகட்டும் கொஞ்சம் வைஷ்ணவத்தில் மிக அழகாக சிறப்பாக இருக்கிறது. சைவத்தில் கொஞ்சம் கடமை, ஒருவேளை அது பின்னாடி வடி இறங்கி இருக்கலாம். ஏன்னா இது சொல்லக்கூடியது இதெல்லாம் தாண்டியது இந்த உலகம் நிலையற்றது என்று சொல்லும்படியாக சொல்லும் பொழுது கொஞ்சம் வைராக்கியத்தை அதிகமாக சொல்லக்கூடிய காரணத்தினால இருக்கலாம். இது என்னுடைய கருத்து அவ்வளவுதானே தவிர இருக்கலாம். அந்த நாமத்தினுடைய சிறப்பை ரொம்ப சிறப்பா அது எதுக்காக ஆரம்பித்தார்கள் சொன்னான். இது தியாகராஜர் ரொம்ப அழகா சொல்லுவார். இது எப்பேற்பட்டதுன்னா பக்திங்கிறது பெரிய ராஜபாட்டைன்னு சொல்லுவார், சாதாரணம் கிடையாது. பக்தி சாம்ராஜ்யம் இது வந்து ஒரு பெரிய ராஜபாட்டை. இது அவனுடைய நாமத்தை சொல்லி அதை நினைப்பது. அவர் பாடும் பொழுது பாடுவார் சிவ 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 என ராதா என்று பாடுவார். சிவ 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 என ராதா அப்படி சொல்லக்கூடாதா? ஓ பவ பய சிவ 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 சிவனுடைய பரம பக்தர். அவருக்கு ஒரு பையன், அவன் என்ன பண்ணா ஒரு தடவை அங்கிருந்து எவனோ ஒருத்தன் வந்தானா, அவர் இல்ல, அப்போ ஹரதத்தர் உள்ள பூஜை செய்து கொண்டிருக்கிறார். ஹரதத்தர் உள்ளே பூஜை செய்து கொண்டிருக்கும்போது தன்னுடைய பையன் வெளியில திண்ணையில் உட்கார்ந்துருந்தான். இவனோ ஒருத்த குடியானவன் அவசரமா ஓடி வந்தான், வீட்டுக்குள்ள வரும்பொழுது இடித்துக் கொண்டு சிவசிவான் நானா. அப்படியே திரும்பி இவர் நின்று பார்த்த அவன் வந்த சொன்னானா, அப்பா இங்க நான் பூஜை பண்ணிட்டு இருக்கிறார் நானா. அப்ப அவன் சொன்னா, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், தெரியாதனமா எதுக்கோ நான் ஒரு கழியை எரிந்தேன், அது ஒரு பசு கன்றின் மீது பட்டு கன்று இறந்து விட்டது, நான் என்ன பண்றதுன்னு நானா. பையன் சொன்னானா, இது நீ ஒன்னும் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, ரெண்டு தடவை சிவநாமம் சொல்லிட்டு சொன்ன காரணத்தினாலே பாவம் போனதுன்னு நானா. அங்கிருந்து வேகமா எந்திருந்து வந்தாரா ஹரதத்தார், என்னடா இப்படி சொன்னியே, சொன்னது தவறல்லவா நாராம். நடுங்கிட்டான் பையன், ஐயோ மந்திரம் சொன்னது தப்பான்னு. அவர் சொன்னாராம், ஒரு சிவநாமம் சொன்னாலே இவன் முக்தி அடைவான், சகல பாவங்களும் போகும், ரெண்டு தடவை சொன்னா போகும்னு சொன்னியே, நீ அதிகபட்சமா சொன்னேன்னு நாராம். அடி போயிட்டானாம் பையன். ஒரு சிவநாமத்துக்கே அவ்வளவு பெருமை உண்டு என்று சொல்லுவார்கள், ஒரே ஒரு நாமாச்சனா போதும். இத காஞ்சி பரமாச்சாரியா தெய்வத்தின் குரல்ல ரொம்ப அழகா சொல்லுவார். இது எங்கே சொல்லி இருக்குன்னு சொல்லுவார், பாகவதம் விஷ்ணுவினுடைய மகிமையை சொல்லக்கூடியது. அந்த விஷ்ணுவினுடைய மகிமையை சொல்லக்கூடியதுக்கு நடுவில் தாட்சாயணியனுடைய கதை வருகிறது. அங்கே வரும்பொழுது தாட்சாயணி வாயிலாக தக்ஷனுக்கு சிவனுடைய நாம மகிமையை சொல்லுகின்றார் சுகாச்சாரியார். என்ன சொன்னார்? துவயக்ஷரம் நாம கிரேரிதம் ரணாம் சகத் பிரசங்காத்து அகம் ஆசுகந்தி தத்து. என்ன அருமையான வாக்கியம்! துவயக்ஷரம் ரெண்டே ரெண்டு நாம் எழுத்து, துவயக்ஷரம் த்வி ரெண்டு, அக்ஷரம் ரெண்டு எழுத்து, துவயக்ஷரம் நாம ரெண்டே ரெண்டு இருக்க வார்த்தை இருக்கிறது, ரெண்டே ரெண்டு அக்ஷரம் ரெண்டே ரெண்டு எழுத்து இருக்கக்கூடிய நாமம் துவயக்ஷரம் நாம கிரீர்த்தம் நாம் சகுர்த் பிரசங்காத்து அகம் ஆசுகந்தி தத்து. என்னுடைய பாபங்களை எல்லாம் அகம் ஆசுகந்தித்தது, என்னுடைய பாவங்களை எல்லாம் எந்த இரண்டு எழுத்துக்கள் கொண்ட நாமமானது எல்லாருடைய பாவங்களையும் போக்குமோ? எப்படி போக்கும்னா, சகிருத் பிரசங்காத்து அகம் ஆசுகந்தித்தது. பேசின்றிருக்கும் பொழுது இதை பயன்படுத்தினாலும் போதும், இது வந்து பாவத்தை போக்கும்னா. இதுக்கு உதாரணம் சொல்லுவார் அரிசி வடாம், அவர் சொல்லுவார் சிவப்பு. நம்ம அரிசி வடான்னு சொன்னா கூட போதுமா, சிவப்புன்னு சொன்னா கூட போதுமா? ஏன்னா சிவங்கிற வார்த்தை அங்கே இருக்கிறதா. சகிருத் பிரசங்காத்து, அதாவது பிரசங்கம்னா பேச்சு, மேடை பேச்சு கிடையாது, சாதாரணமாக பேசிக்கொண்டிருக்கும் பொழுது கூட அந்த நாமாவானது நடுவிலே வந்துவிட்டது என்று சொன்னால் பாவங்கள் போகிறதாம். அகம் ஆசுகந்தித்தது என்று யார் சொன்னா? அம்பிகை தாட்சாயணியாக வந்த பொழுது அந்த தாட்சாயணி தக்ஷனுக்கு உபதேசம் செய்கின்றார். அகோ பவான், அவனுக்கு சொல்லுகின்றான், நீ அறிவில்லாமல் இப்படி போயிட்டியே அப்படின்னு அப்பாவை பார்த்து பொண்ணு சொல்றா, இந்த சிவனை விரோதித்துக் கொண்டாயன். இதெல்லாம் நம்ம பின்னாடி தக்ஷகாண்டத்துல பார்க்க போகிறோம். அப்படிப்பட்ட மகிமை உடையது நாமாக்கள். சிவராமாவை பத்தி சொல்லும் பொழுது அவர் அவ்வளவு சிறப்பாக சொல்லுவார், இந்த நாமாவுக்கு அவ்வளவு சிறப்பு உண்டாம். அதனாலதான் நீங்க பார்த்திருக்கலாம், எந்த நாட்டிலேயாவது எந்த மதத்திலேயாவது ஒரு பேர் வைக்கும் பொழுது இடம் பேர் வைக்கிறோமா? டோக்கியோ, நியூயார்க், இது மாதிரி எங்கேயாவது வைக்கிறோமா? யோசிச்சு பாருங்க, வாஷிங்டன் பேர் ஏதாவது வச்சிருக்குமா? நம்ம எது வைக்கிறோம்? மதுரை, திருப்பதி, அண்ணாமலை, சிதம்பரம், கன்னியாகுமரி பேர் வைக்கிறோம். ரொம்ப அருமையான நுட்பம் இங்கே இருக்கிறது, யோசிச்சு பார்க்கணும். பேசும் பொழுது எதுக்காக மக்களுக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த பேரை வைக்கிறோம்னா, அருணாச்சலேத்து ஸ்மரணாத் முக்தி என்று சொல்றார். அருணா, அந்த அண்ணாமலையை நினைக்க முக்தி. காஞ்சிபுரம், அது வந்து முதல்ல பிருத்திவி ஸ்தலமாக இருக்கப்பட்டது. சிதம்பரம் ஆகாசஸ்தலம், சிதம்பரத்தை தரிசித்தால் முக்தி. அடேப்பா, தில்லை என்றொரு தலமும் இருக்குதான், அதை கண்ட பேர்க்கு ஜனன மரண பிணியை கெடுக்குதான். தில்லை என்றொரு தலமும் இருக்குதாம். அவர் பாடும்பொழுது ரொம்ப அழகாக பாரதியார், கோபாலகிருஷ்ண பாரதியார் பாடுவார் நந்தனார் சரித்திர கீர்த்தனத்தில். அப்படி ஒரு இடம் இருக்கு, அதை கண்ட பேர்க்கு ஜனன மரண பிணியை கெடுக்குதாம். அது மட்டும் கிடையாது, ஒரு நாள் ஒரு பொழுதாகினும் ஜீவன் நாமம் உச்சரிக்க வேண்டும், ஜென்மம் கடைத்தேற ஒரு நாள். ஒரு நாள் ஒரு பொருளாலும் சொன்னா போதுமா? இதை இன்னொன்று சொல்லுவார் தில்லையப்பா, எவ்வளவோ விஷயங்கள் உண்டு, சொல்ல சொல்ல ஆனந்தமாக போகக்கூடிய சப்ஜெக்ட் இது நாமங்கிறது. இருக்கட்டும், இப்போ பேசும்பொழுது சொன்னாலே போதுங்கிறதுனாலதான் பிள்ளைகளுக்கு பேர் வைக்கிறோம். சிதம்பரம்னு பேர் வைக்கிறோம், அண்ணாமலைன்னு பேர் வைக்கிறோம். அண்ணாமலைன்னு நினைச்சாலே முக்தினா எத்தனை தடவை சொல்றோம்? சிதம்பரம்னு பேர் வைக்கிறோம். மதுரை எங்கேயாவது யாருக்காவது பேர் இது மாதிரி வச்சு பார்த்துருக்கிறோமா? இடம் பேர் எதுக்காக வைக்கிறோம்? இந்த பேரெல்லாம் முக்தியை தரக்கூடியவை. நம்ம பேர் வைக்கிறது அதை என்ன பண்றோம்? சிவான் பேர் வச்சா சிவ்னு கூப்பிடுறோம். பேர் வச்சதை கூட நம்ம கெடுக்கிறோமே, அப்படி பேரே வைக்க வேண்டாம். ஏபிசிடின்னு வச்சுட்டு போயிடலாம், பேர் ஒண்ணும் கிடையாது. ஏ ஒன், ஏ டூ, ஏ த்ரீ, பிள்ளைங்க பிறந்தா இவன் பி டூ பி ஒன் பி டூ வச்சுட்டு போயிடலாம். என்னாக போறது? ஒண்ணும் இல்லை, இதுக்கு அதுக்கு வித்தியாசமே கிடையாது. பெரிய பேரா அழக பாலசுப்ரமணியன் அல்லது சுப்பிரமணியன் அப்படின்னு இருக்கும், சுப்பின்னு கூப்பிடுவாங்க, இல்ல மணின்னு கூப்பிடுவாங்க. ஏது கூப்பிடணும்? மணி எல்லாம் காசுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. மணி மணி மணின்னு காசோட நிக்கணும், அதனால சுப்பிரமணியன் வந்தாலும் சுப்பிரமணியன் கூப்பிடணும். ஒண்ணு சுப்பிம்பாங்க, இல்ல மணிம்பாங்க. ஏன் பேர் வைக்க முடியாதா? முருகான்னு சொன்னா முருகன்,
முருகேஷ் இது என்ன பேர், பேர் எதுக்காக வைக்கிறோங்கிற அறிவே கூட நமக்கு குறைந்து கொண்டு வருகிறது. பேர் வைக்கிறதுக்கே அறிவு குறைந்து கொண்டு வருகிறது, அது அடுத்த விஷயம். பேர் எதுக்காக வைக்கிறோம் நமக்கு தெரியறது இல்ல. இந்த இறைவனுடைய பெயரை வைக்கிறோம், எதுக்காக சொல்லணும்னா இடத்தினுடைய பெயரை கூட வைக்கக்கூடியது நம்ம சம்பிரதாயத்துல மட்டும்தான் உண்டு. ஏன்னா இறைவனை அப்படியாவது நினைத்துக் கொள்ள வேண்டும் என்று நம்முடைய பெரியவர்கள் வைத்தார்கள். அதனால்தான் முதல்ல என்னன்னா நாமம் என்கின்ற விஷயம், இறைவனுடைய பெயர் என்கின்ற விஷயம் சொல்லப்பட்டது. இதை இன்னொரு அழகா நாவுக்கரசர் பெருமான் சொல்லுவார், முன்னை அவனுடைய நாமம் கேட்டாள், மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டாள், பின்னை அவனிருக்கும் ஆரூர் கேட்டாள், பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள், அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள், அகன்றாள் அகலிடத்தார் ஆசாரத்தை தன்னை மறந்தாள், தன்னாமங்கட்டாள் தலைப்பட்டான் தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாழே. ரொம்ப அருமையான பாடல் இது. நவுக்கரசர் பாடுவார் அங்கே, முன்னை அவனுடைய நாமம் கேட்டாள், முதன் முதல் அவனுடைய திருநாமம் தான் எடுக்க கேட்டதான், முன்னை அவனுடைய நாமம் கேட்டாள், அப்புறம்தான் மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டாள், அதான் நான் முதலே சொன்னேன் நாம ரூப. அடுத்தது பின்னை அவனிருக்கும் ஆரூர் கேட்டாள், அவனுடைய தொழிலும் குணங்களும். இந்த மூன்றையும் பெரியவர்கள் வைத்திருப்பது இதுதான் முக்கியமான விஷயம். இறைவனை அடைய வேண்டும், இறைவனை நினைக்க வேண்டும் என்று சொன்னால் முதல்ல நாமம் அவசியம். அந்த நாமத்தை பிரசங்கம் பேச்சுவார்க்கில் சொன்னாலும் கூட போதும், நமக்கு அது பிரயோஜனத்தை கொடுக்கும் என்றுதான் சக்ரத் பிரசங்காத்து அகம் ஆசுகந்தித்தது, நம்முடைய பாவங்களையெல்லாம் போக்கக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லித்தான் இறைவனுடைய பெயர்களையெல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு வைத்து இறைவனை எப்பொழுது பார்த்தாலும் நினைக்க செய்ய வேண்டும் என்று பெரியவர்கள் வைத்தார்கள். பேச்சுவாக்கில் அது வந்து கொண்டே இருக்கும் இறைவனை பார்த்து. இது பழக்கம், வேற ஒன்றும் கிடையாது, பழக்கத்தினாலதான் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. இறைவனுடைய நாமாவுக்கு இவ்வளவு பெருமை உண்டு பார்த்தோம். ஏன் இறைவனை அடைவிக்க செய்வதிலே இறைவனுடைய நாமாதான் முதல் படி, இதான் கடைசி படி கிடையாது, இதான் முதல் படி. முன்னை அவனுடைய நாமம் கேட்டாள், அப்புறம் மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டாள், பின்னை அவனிருக்கும் ஆரூர் கேட்டாள், பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள். இது ஆரம்பம். நாம் அவனிடத்திலே அடிமை கொள்வதற்கு முதல் ஆரம்பம் என்னன்னு கேட்டா முதன் முதலாக இறைவனுடைய நாமங்களை உச்சரிக்க வேண்டும், வேற ஒன்றும் கிடையாது. முதன் முதலாக இறைவனுடைய நாமங்களை தெரிந்து கொள்ள வேண்டும், அதை பயன்படுத்த வேண்டும். இதுக்குத்தான் இவ்வளவு நாமங்களினுடைய வைபவத்தை புராணங்களிலே வைத்திருக்கிறார்கள். அதேதான் காந்தத்திலே சிவபெருமான் முருகப்பெருமானுடைய நாமங்களை பத்தி ஒரு பெரிய ஸ்தோத்திரமாக சொல்லிக் கொண்டு வருகிறார். அவ்வளவு பெருசாக முருகப்பெருமானை பற்றி அவ்வளவு சிறப்பாக சொல்லுகிறார் ஸ்தோத்திரம்னா, அவர் சொல்லுகிறார் இதனால இவனுடைய பெயர் இப்படி, இதனால இவனுடைய பெயர் இப்படி என்று சொல்லி வருகிறார். இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எதுக்காக இவ்வளவு பெரிய பீடிகை போட்டேன்னு. முருகப்பெருமானை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும், முருகப்பெருமானை அடைய வேண்டும், முருகப்பெருமானை அனுபவிக்க வேண்டும் என்றால் அவனுடைய நாமாவை தெரிந்து கொள்வது ரொம்ப முக்கியமான விஷயம். இதை ஆதிசங்கரர் பாடும் பொழுது சொல்லுவார், திருஷி ஸ்கந்த மூர்த்திஹி ஸ்ருதௌ ஸ்கந்த கீர்த்திஹி, கண்கள் அவனையே காணட்டும், காது அவனையே கேட்கட்டும், முகே மே பவித்ரம் சதாத்தரித்திரம், என்னுடைய வாக்கு என்னுடைய வாயானது முக்கியமே பவித்ரம் சதாத சரித்திரம், அவனுடைய சரித்திரங்களையே சொல்லிக் கொண்டிருக்கட்டும் என்று இதை சொல்லுவார். அருணகிரிநாதர் அலங்காரத்தில் பாடுவார், அந்த அலங்காரம் முருகப்பெருமானுக்கு மட்டும் அலங்காரம் இல்லை, நமக்கு அலங்காரம் செய்விக்கக்கூடியது என்ன அலங்காரம், இறைவனை கொண்டு வந்து தரக்கூடியது இந்த கந்தர் அலங்காரம். முடியா பிறவிக்கடலில் புகார் முழுதும் கெடுக்கும் மிடியால் படியில் விதனப்படார், மிடின்னு சொன்னா வறுமை நர்த்தம், படின்னா உலகம் நர்த்தம், இந்த உலகத்துல வறுமையினாலே துன்புற மாட்டார்கள், மீண்டும் இந்த உலகத்துல வந்து பிறக்க மாட்டார்கள். முதல்ல அதுதான், அடுத்தது பார்த்தா இந்த பசங்க வந்து பிறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எங்கேயாவது சாமி பகுதியில் வரமாட்டான், பரவாயில்ல உனக்கு வறுமை இருக்காது. முழுதும் கெடுக்கும் மிடியால் படியில் விதனப்படார், எப்போ வெற்றிவேல் பெருமாள் அடியவர்க்கு நல்ல பெருமாள் அவுணருக்குள்ளமடங்க பொடியாக்கிய பெருமாள் திருநாமம் புகழ்பவரே, அவன் சொன்னால் போதும், அவனுடைய திருநாமங்களை சொன்னாலும் போதும் இவர்களுக்கு இகபர சௌபாகியம் கிடைக்கும் என்று சொல்லும்படியாக சொல்லுவார். இதே தெய்வமணி மாலையில ரொம்ப அழகா உதாரணங்களோடு சொல்லுவார் வள்ளலார் பெருமான். சேவலம் குடிகொண்ட நினைகின்றி வேறு சிறு தேவரை சிந்தை செய்வோர் செங்கனியை விட்டுவே பங்கனியை உண்ணுவரும் சிறு கரும் காக்கைக்கு நிகர்வார். இந்த கிளியானது என்ன பண்ணும், நல்ல மாம்பழம் இது மாதிரி பழங்களை பார்த்து சாப்பிடும், இனிப்பான பழங்களை பார்த்து சாப்பிடும். ஆனா காக்கை என்ன பண்ணும், வேப்பம்பழத்தை போய் சாப்பிடும். அதே போலத்தான் முருகப்பெருமானினுடைய நாமத்தை விட்டு வேற எந்த தெய்வத்தினுடைய நாமத்தையோ சொல்லுகிறீர்களே, சேவலம் குடிகொண்ட நினை அன்றி உன்னுடைய நாமத்தை தவிர வேறு சிறு சிறு தேவரை சிந்தை செய்வோர் வேற வேற தேவர்களை எல்லாம் சிந்தை செய்கின்றார்களே அவர்கள் எல்லாம் செங்கனியை விட்டு வே பங்கனியை உண்ணும் ஒரு சிறு கருங் காக்கைக்கு நிகர்வார். அது மட்டும் கிடையாது, நான் அலங்காரம் அற வேறு புகழ் பேசி நின் நற்புகழ் வெடுத்தாத பேர். இது ரொம்ப கடுமையா இந்த இடத்துல சொல்லுகிறார் வள்ளற் பெருமான். உன்னுடைய திருப்புகழை உன்னுடைய பெருமையை தவிர பிற பெருமைகளை பற்றி சொல்லக்கூடியவர்கள் உன்னை அது கூட சொல்லல, உன்னுடைய புகழை பாடாதவர்கள் எப்பேற்பட்டவர்கள், நாய்ப்பால் விரும்பி ஆன் தூப்பாலை நயமாத நவையுடைய பெயராவார். பசும்பாலை விட்டுட்டு நாய்ப்பாலுக்கு எவன் விரும்புகிறானோ அது பால இருக்கக்கூடிய பெய்குணை உடையவர்களாக இருக்கக்கூடியவர்கள் என்று ரொம்ப கடுமையாக சாடுகிறார் தன்னுடைய தெய்வமணி மாலைய வெள்ளர் பெருமான். முருகப்பெருமானை தவிர அவனை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது என்று சொல்ல முடியாது. என்று எழுதா குறைக்கு என் செய்குதுமான் என்று பாடுவார் முருகப்பெருமான். அவன்தான் அண்ணராக இருக்கக்கூடியவன், எல்லாருக்கும் சிறந்தவன், எல்லாருக்கும் மேலே இருக்கக்கூடிய பெருமாள், அடிவர்க்கல்ல பெருமாளாக இருக்கப்பட்டவன் என்று வள்ளர் பெருமான் பாடுவார். ஏன்னா முதல் முதல்ல அவரைத்தான் கண்ணாடியிலே திருத்தணி முருகப்பெருமானை பார்த்தார். அதற்கு பிறகுதான் தன்னுடைய இறுதியான அவனுடைய சுரூபமான பிரகாச ரூபத்திலே ஒளிவடிவாக அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி என்று அருட்பெருஞ்சோதியிலே கலக்கும்படியான தன்மையை அடைந்தார் வெள்ளற்பெருமான். இப்போ இந்த முருகப்பெருமானுடைய சிறப்புகளை நாம் எதுக்காக சொன்னா, நாமத்தை நாம் மறவாது நினைக்க வேண்டும். முருகப்பெருமானுடைய நாமங்களை முருகப்பெருமானுடைய பெயர்களை அவனுடைய சிறப்புகளை எப்பொழுது பார்த்தாலும் துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். பல பேருக்கு பேரு தெரியும், முருகான்னா தெரியும். அப்படின்னா முருகாவுக்கு என்னென்ன, குமரன் முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாய் பொறுபொங்க வரும் புவியும் பரவும் குருபொங்கவா என்கொள வஞ்சனை என்று அருணகிரிநாதர் பாடுவார். என்ன செய்ய வேண்டும், உன்னுடைய புகழை நான் பாட வேண்டும், வேற எதுவுமே கிடையாது. உன்னுடைய புகழை முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாய், அப்படிப்பட்ட ஒரு உணர்வை கொடுக்க வேண்டும் என்று பாடுவாரே வெள்ள அருணகிரி பெருமான். அதை போலவே இங்கே சிவருமான் சொல்லக்கூடிய பலவிதமான நாமங்கள் உண்டு. இங்கே ஸ்காந்த ஆரம்பத்தில் நம்ம எல்லாரும் பல பேர் பூஜை செய்யும் பொழுது என்ன ஆரம்பிப்பார்கள், சுமுகசேகதம் தஷ கபிலோக ஜகர்ணகா அம்போதர்ஷ விகுட்டோ விக்னராஜோ விநாயகா தூமகேது கணாத்தியக்ஷோ பாலச்சந்திரோ கஜானனா வக்ரதுண்ட சுர்பகர்ணோ ஹேரம்ப ஸ்கந்த பூர்வஜகா ஷோடசைதானி நாமாதி எப்படே சுனியாத்தபி வித்யாரம்பே விவாகேச்சே பிரவேச்சே நிர்கமேததே சங்கிராமே சர்வகாரியேஷு விக்னஸ்தஸ்ய நஜாயதே. இது தெரியாதவர்கள் இருக்க முடியாது. சமஸ்கிருதம் யாரு பூஜையெல்லாம் செய்கிறார்களோ இதெல்லாம் முதல்ல ஆரம்பிக்கும். விநாயகப் பெருமானை ஸ்தோத்திரம் செய்யக்கூடியது முதல் முதல்ல ஸ்காந்தத்தில் இது இருக்கிறது. இதுக்கு அடுத்த ஸ்லோகமாகவே 16 ஷோடச நாமாக்களாக முருகப்பெருமானுடைய நாமத்தையும் வைத்திருக்கிறார்கள். இதே போல சிவபெருமான் ஏராளமான நாமங்களை இங்கே சொல்லி எதுக்காக இந்த நாமங்கள் என்று சொல்லுகிறார். சில நாமங்களை நம்ம பார்க்கலாம், எப்படி இது எதுக்காக இந்த நாமங்கள் வந்திருக்கிறது, இறைவனை எப்படியெல்லாம் இவர்கள் துதிக்கின்றார்கள் என்று பார்க்கலாம். அதை விட முக்கியமா இன்னொன்று உண்டு. இந்த நாமங்களை எல்லாம் பார்த்த பிறகு முருகன் எனும் நாமம் தனக்கே உரியவனாக இருக்கின்றானே, முருகன் குமரன் குகன் என்று இருக்கின்றானே, அந்த முருகா உருகால் முருகா பரமா குமரா உயிருக்கான உயிர்கா என ஓத அருள்தாரா என்று சொல்வாரே அந்த முருகன் என்று சொல்லக்கூடிய நாமத்தை கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுல இருக்கக்கூடிய அர்த்தங்களை எல்லாம் நம்ம பார்த்து கொண்டே செல்கிறோம்.